நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில நிறைய பேர் பங்கெடுத்துக்கிறாங்க. நம்ம யூனிவர்சிட்டியில் உள்ள நண்பர்களும் சரி, வெளியே உள்ள நண்பர்களும் சரி, பொதுமக்களும் சரி, குழந்தைகளும் சரி, மாணவர்களும் சரி, பல்வேறு தரப்பு மக்கள் வந்து இதுல பங்கெடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது நம்ம வானொலி. இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு யாருக்கு வந்திருக்காங்கன்னா ராஜகோபால். இவங்க நம்ம யூனிவர்சிட்டியில, அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில எக்ஸ்டென்ஷன் டிபார்ட்மெண்ட்ல அலுவலக உதவியாளரா கடந்த 13 வருஷமா வேலை பார்த்துட்டு வர்றாங்க. நிறைய அமைப்புல வந்து தன்னை ஈடுபடுத்திட்டு இருக்கிறாங்க. சுயநலம் கலக்காத பொதுநலத்தோட நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதில் இருக்கிறாங்க, எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம் மேடம்.
நமக்கு வந்து உங்களை அலுவலக உதவியாளரா தான் தெரியும், ஆனா தெரியாத முகம் நீங்க நிறைய பொதுநல சங்கங்களோட ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இது ஒரு முகவரை தான், உங்களை பார்த்து இன்னும் விரிவா நீங்க சொல்லுங்களேன்.
இன்னும் விரிவா சொல்ல போனோம்னா, என்னுடைய பேருக்கு தகுந்த மாதிரி எனக்குன்னு ஒரு போஸ்ட் நானே உருவாக்கிட்டு, எனக்குன்னு ஒரு போஸ்ட் பொதுநல விரும்பி நானே உருவாக்கிட்டு, அந்த பொதுநல விரும்பி தகுந்தக்கு மாதிரி என்னுடைய முதல்ல வந்து மக்களுக்கு என்ன சேவை செஞ்சேன்னா, அதாவது நான் உயிரோட இருக்கப்ப சொல்லக்கூடாது, என்னுடைய டெத்துக்கு அப்புறம் வந்து என்னுடைய உடம்பு வந்து தானம் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய சோசியல் ஒர்க் அதுதான் ஃபர்ஸ்ட் நான் பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லணும். அப்புறம் வந்து என்னால முடிஞ்ச உதவிகளை வந்து கருணையுள்ளங்கள் பொதுநல சங்கத்தின் சார்பாக கடந்த ஒரு 8 ஆண்டுகளாக நாங்கள் பண்ணிட்டு வரோம். அதில் வந்து இலவச நோட்டு புக்குகள், அப்புறம் வந்தோம்னா கோவை மாநகர காவல்துறையோடு இணைந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு ஒரு குரூப் வந்து B2 சார்பாகவும் மத்திய கோவை மாநகர காவல்துறை சார்பாகவும் இயங்கிட்டு வருது. இதில் வந்து யார் வந்து இணைந்து காவல்துறையோட பணியாற்றலாம்னா, சுயநலம் இல்லாத பொதுநலம் கலந்து அதில் வந்து இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாங்க. என்னென்ன மாதிரி இருக்காங்கன்னா, சப்போஸ் நம்ம ஜாயின் பண்ணி நம்ம ஐடி கார்டு கொடுத்தாங்கன்னா அந்த ஐடி கார்டை வச்சு நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் அவங்க கூப்பிட்ற நேரத்தில் நம்ம அவங்க காவல்துறையோடு இருந்து பணியாற்றுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு அதில் போகணும்.
ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது பொதுவாக மனித மனம் என்னென்னா புகழ்ச்சியை நோக்கி தான் ரொம்ப விருப்பமாக இருந்துட்டுருக்குது. ஒன்று வந்து தனக்காக, இன்னொன்று மற்றவங்களுக்காக. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுநலனில் வந்து சுயநலமும் கலந்துருக்குது அப்படின்ட்டு. சாப்பாட்டுக்காக வந்து உழைக்கிற வர்க்கம் ஒண்ணு, இன்னும் ஒண்ணு வந்து புகழுக்காக. அந்த புகழ் வந்து உண்மையிலே வந்து பொதுநலன் கலந்து பண்ணாங்கன்னு வைங்களேன், அது வந்து சீக்கிரம் இன்னும் சக்சஸ் ஆயிடும். சில பேர் வந்து புகழுக்காக ஒண்ணுமே பண்ணாம நான் புகழ் அடையணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கும், ஆனா செயல்பாடு எதுவும் இருக்காது. இப்ப நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க, அதாவது உங்களுடைய உடம்ப வந்து நீங்க தானமா கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு. நம்ம கோவை அரசு மருத்துவக் கல்லூரிக்கா தான் இருக்கும் இல்லையா, எப்படி அது அதுல கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி வந்தது? ஏன்னா இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா அந்த கடாவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இறந்ததுக்கு அப்புறம் வந்து உறுப்புகளை வந்து தானமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து உறுப்புகள் இல்லாம டெத்து அங்கங்க ஆயிட்டு இருக்குது. ஒரு நல்ல அருமையான ஒரு பணியை வந்து நீங்க பண்ணிருக்கீங்க. இதுக்குண்டான ஆர்வம் எப்படி வந்துச்சு? உங்க வீட்டில் உள்ளவங்க இதுக்கு வந்து என்ன சொன்னாங்க? ஏன்னா அவங்களோட கன்சர்ன் இதுல வந்து ரொம்ப முக்கியம் இல்லீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன்.
எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த எண்ணம் மட்டும், நம்ம இருக்கிற வரைக்கும் அது இறப்புக்கு பின்னும் வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து மற்றவங்களுக்கு உதவியா இருக்கணும் எண்ணத்துலதான் வந்து ஃபர்ஸ்ட் என் உடல் தானத்தை வந்து நான் செய்யறதுக்கு வந்தேன். அப்புறம் எனக்கு நான் இந்த இது எழுதி கொடுப்ப எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் தான் இருக்குங்க. அப்ப என்னுடைய மனைவி வந்து இல்ல வந்து முழு சம்மதம் எனக்கு தெரிவிச்சாங்க. அவங்களோட இது இல்லாம வந்து இந்த இது நான் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஆணின் பெண்ணுக்கு பெண் வந்து இருப்பாங்க, அதில் வந்து என் மனைவி வந்து இருக்காங்க. திருமணமாகி 1 வருடம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த எண்ணம் உதயமாயிட்டு, அதுக்கு பின்னாடி அந்த உடல் தானம் என்று இந்த இது என்னுடைய செயல்பாட்டுக்கு எல்லாம் இந்த என் மனைவி வந்து உறுதுணையாக இருந்தாங்க.
அவங்களும் உடல் தானத்துக்கு எழுதி கொடுத்துருக்காங்களா?
இல்லைங்க மேடம், நான் என்னுடைய குடும்பத்தில் இதுதான் ஃபர்ஸ்ட் நான் எழுதி கொடுக்குறதுங்க.
சரி, அப்புறம் கருணை உள்ளம் அப்படின்னு ஒரு பொதுநல சங்கத்தில் நீங்க துணைத் தலைவராக இருக்கிறீங்க, இது எங்க இருக்குது, இதனோட செயல்பாடுகள் இதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன்.
கருணை உள்ளங்கள் பொதுநல சங்கங்கிறது சீரநாயக்கமலையின் கோயில் மைதானத்தில் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இது கடந்த வந்து 6 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. இதனுடைய நோக்கம் வந்து அனாதை இல்லம் மற்றும் ஏழை குழந்தைகள் அப்பா அம்மா இல்லாதவர்களுக்கு வருடம் ஒரு முறை இலவச நோட்டு புக்குகள் நாங்கள் சீருடைகள் இந்த சங்கத்தின் சார்பாக நாங்கள் வழங்கி கொண்டு வருகிறோம். எங்களோட சங்கத்தில் பார்க்க போனால் மீறி போனால் 10 பேர் தான் உறுப்பினராக இருக்கும். அதில் வந்து ஒவ்வொருவரும் ஆளுன்னு 100 ரூபா போட்டு நாங்கள் வந்து இந்த இதை வந்து நடத்திட்டு வரோம். மற்றபடி எங்களுக்கு வந்து பப்ளிக் யாராவது எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்தாங்கன்னா அவங்களையும் வந்து இதுல வந்து நாங்க இணைத்துக்கிறோம்.
இந்த ஆதரவற்ற குழந்தைகளை வந்து எங்க நீங்க தத்தெடுக்கிற மாதிரி இல்லீங்களா? புக்ஸ் எல்லாம் கொடுக்கறேன்னு சொன்னீங்க, எந்த மாதிரியான ஆதரவற்ற குழந்தைகள்? ஏதாவது இல்லங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கிறீங்களா?
இல்லங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கிறது பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவர்கள் வந்து நாங்கள் ஒரு பார்மெண்ட் வச்சிருக்கிறோம். அதுல வந்து அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கிறோம். அதன் மூலியமா தான் தேர்ந்தெடுத்து அவங்க இலவச நோட்டு புக்குகள் பள்ளி சீருடைகள் வழங்கி கொண்டு வருகிறோம். மற்றபடியாக அனாதை ஆசிரமங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு எல்லாம் வந்து நாங்க ஒரு மாதத்துக்கு தேவையான வந்து பொருள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம்.
இப்ப அரசு பள்ளி அப்படிங்கும் போது ஸ்கூல்லயே வந்து இலவச நோட்டு புக் கொடுக்கறாங்க இல்லையா?
ஸ்கூல்ல வந்து இப்ப தற்சமயமா தான் இந்த இலவச புக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க, நோட்டு இது வரைக்கும் கொடுக்கலீங்க. அந்த நோட்டு கொடுக்காத நாங்க புக்கு கொடுக்கறதுல நோட்டு வந்து ஒன்னே இருக்க வர மாதிரி அந்த இதுதான் கொடுத்துட்டு இருக்கோம்.
சரி, இந்த பள்ளி குழந்தைகள் தவிர ஆதரவற்ற முதியவர்கள்லாம் இருப்பாங்களே, அவங்களுக்கு ஏதாவது பண்றீங்களா?
முதியவர்களுக்கு வந்து நாங்க முதியோர் இல்லத்துக்கு சென்று அவங்களோட தேவையான வந்து அரிசி பருப்பு இந்த மாதிரி இதுதான் நாங்க பண்ணிட்டு வரோம் மேடம். மற்றபடி வந்து இந்த இறுதிய அறுவை சிகிச்சைக்கு வந்து நாங்க வந்து இதனால வரைக்கும் ஒரு 4 பேருக்கு வந்து இறுதிய அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கிறோம்.
எப்படி உங்க அமைப்புல 10 மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க, ஆளுக்கு 100 ரூபாய், அப்ப மாசம் 1000 ரூபாய் தான் ஆகுது. இப்ப இருதய அறுவை சிகிச்சைன்னு அதெல்லாம் லட்சக்கணக்கா வருமே, அதுக்கெல்லாம் நீங்க எப்படி ஃபண்ட வந்து ஆர்கனைஸ் பண்றீங்க?
எங்களுக்குன்னு மெம்பர்ஸ், எங்களுக்கோட இந்த உதவுக்குன்னு தனியா மெம்பர்ஸ் எல்லாம் தனியா வெளியே இருக்காங்க. அவங்க கிட்ட கான்டாக்ட் அட்ரஸ் வச்சுட்டு அந்த யாருக்கு வந்து எங்ககிட்ட கேட்கறாங்களோ அவங்க மூலியமாவே ரிக்வஸ்ட் லெட்டர் அவங்க இண்டிவிஜுவலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அந்த அனுப்புற எங்களுக்கு வந்து பணமா பொருள் எங்க கிட்ட தர மாட்டாங்க. அவங்க எந்த மருத்துவமனையில அட்மிஷன் பெறுகிறாங்களோ அந்த மருத்துவமனைக்கு வந்து டிடி இந்த மாதிரி எடுத்து அங்க அனுப்பிச்சிருவாங்க மேடம். எங்ககிட்ட எதுவுமே இல்லை. அவங்க ஒவ்வொரு பப்ளிக்கு ஹெல்ப் பண்றதுல இந்த இது நாங்க பண்ணிட்டு வரோம்.
அதாவது உங்க அமைப்புக்கு ஸ்பான்சர்ஸ் இருக்கிறாங்க இல்லீங்களா? சரி, இது தவிர வேற என்ன இந்த குருதி கொடை பிளட் டொனேஷன் எல்லாம் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதை பத்தி சொல்லுங்களேன்.
பிளட் டொனேஷன் வந்து எமர்ஜென்சி இதுன்னு கூப்பிடுற சமயத்துல நாங்க வந்து 3 மாசம் இருந்தாங்க, 6 மாசம் இருந்தா எமர்ஜென்சி மாதிரி நாங்க கொடுத்துருவோங்க. மற்ற சமயத்துல வந்து எங்களை யாராவது கான்டாக்ட் பண்ணோம்னா நாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி அவங்களை வந்து அந்த மருத்துவமனைக்கு சென்று நாங்க உதவுவோம்.
இப்ப பிளட் குரூப் அப்படிங்கும் போது நிறைய குரூப் இருக்குது இல்லீங்களா? அது உங்க மெம்பர்ஸ் தானே? இப்ப நீங்க வெளியே ரெஃபர் பண்றேன்னு சொன்னீங்க, எமர்ஜென்சிக்கு தான் ரொம்ப தேவைப்படும் இல்லீங்களா? எப்படி நீங்க ஆர்கனைஸ் பண்றீங்க அவங்களெல்லாம்?
எமர்ஜென்சிங்க போது எங்களுக்கு அந்த தேவைப்பட்ட நம்பர் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட பேர் முகவரி எல்லாம் எந்த மருத்துவமனையும் எல்லா விவரத்தை சேகரித்து கொண்டு எங்களுக்குன்னு கொடைதான ரத்ததான சங்கம் இருக்கு, அவங்க கிட்ட நாங்கள் கேட்டு என்ன குரூப் வேணும், அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு எப்படி உதவலாம் இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு அந்த இண்டிவிஜுவல் வந்து மருத்துவமனைக்கே கொண்டு அவங்களை போய் தொடர்பு கொண்டு முடியும்.
இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறத வந்து நீங்க எப்படி வெளி உலகத்துக்கு வந்து தெரிவிக்கிறீங்க? எதன் மூலமா? பத்திரிகை மூலமாவா, வானொலி மூலமாக, விளம்பரங்கள் மூலமாவா? எத்தனை பேர் வந்து உங்க அமைப்பை தேடி வர்றாங்க?
இதுவரைக்கும் நாங்க வந்து ஏதாவது ஒரு ஆடம்பரம் இல்லாம நாங்க ஃபங்க்ஷன் இதுவரைக்கும் பண்ணிருக்கிறோம். அது வந்து பத்திரிகை மூலமா தான் இதுவரைக்கும் வந்து தெரிவிச்சிருக்கிறோம். மற்றபடி வானொலி மூலமா இதுவரைக்கும் தெரிவிச்சது இல்லை. இதுதான் முதல் தடவை.
இது தவிர சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி, குடியரசு தினம், தீபாவளி, பொங்கல் அதெல்லாம் வருங்களா? இந்த மாதிரி பண்டிகை காலங்கள்ல ஏதாவது சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு நீங்க ஏற்பாடு செய்யறது உண்டுங்களா?
பண்டிகை கால சமயத்தில் எங்கள் கோயில் திருவிழா காலங்களில் வந்து நாங்க வந்து கலை நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி இது வந்து நாங்க நடத்தி கொண்டு வருகிறோம்.
சரி, உங்க அமைப்புக்கு வந்து உங்க பக்கத்தில் உள்ள மக்கள், அதாவது நம்ம யூனிவர்சிட்டி பக்கத்தில் உள்ள ஏரியா தான் சீரநாயக்கன் பாளையம் இல்லீங்களா, பொதுமக்களுடைய ஆதரவு உங்க சங்கத்துக்கு எப்படி இருக்குது?
எங்களோட பொதுநல சங்கத்துக்கு ஆதரவு வந்து மற்ற கட்சி சார்ந்த நண்பர்கள் எல்லாரும் உதவுகிறார்கள். ஒரு சிலர் வந்து உதவி என்று போகிற வச்சு அவங்களுக்கு வேலை இருக்கிறது அந்த வேலைக்கு இருந்து ஒரு வேலை ஓரங்கட்டு செய்வார்கள். எங்களுடைய சங்கத்துக்கும் வரும்போது நாங்கள் அவங்களுடைய கழிவோடு அனுசரித்து என்ன வேண்டும் என்று விசாரித்து அதுக்கு தகுந்த உதவிகள் நாங்கள் செய்து கொண்டு வரோம்.
சரி, இப்ப யாராவது வந்து ஒருத்தருக்கு பிளட் வேணும் அப்படின்னு சொன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? உங்க கான்டாக்ட் நம்பர் எல்லாம் தாங்களேன்.
கண்டிப்பாங்க மேடம். பிளட் பொதுமக்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி தேவைன்னா என்னுடைய அலைபேசிக்கு அழைத்தால் நான் கண்டிப்பாக உதவ முன் வருகிறேன். என்னுடைய அலைபேசி நம்பர் நான் இப்ப சொல்கிறேன், நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 9360101991. மீண்டும் என்னுடைய அலைபேசியை நினைவுபடுத்துகிறேன், 9360101991.
அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அதுலயும் நீங்க ஈடுபடுத்திருக்கீங்க உங்களை, அதை பத்தி சொல்லுங்களேன். இதுல யாரெல்லாம் சேரலாம்? காவலர்களின் நண்பன், இதை பத்தி சொல்லுங்களேன்.
காவலர்கள் நண்பர்கள் வந்து இதுல வந்து சுயநலம் இல்லாம பொதுநலம் கலந்த யார் வேண்டுமானாலும், ஆண்கள் பெண்கள் பாகுபாடு இன்றி யார் வேண்டுமானாலும் காவலர்களுடன் இணைந்து பணியாற்றலாம். இதுக்கு வந்து முதலில் வந்து இதுல பொதுநலம் வேண்டும்.
இதுல வந்து உறுப்பினர்களா சேர வந்து வயது வரம்பு எதுவும் இருக்கும் இல்லீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க, அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த மாதிரியான நபர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, இதுக்கு ஏதாவது டெஸ்ட் அந்த மாதிரி உண்டா, இல்ல உடல் தேர்வு எழுத்து தேர்வு அது மாதிரி உண்டா? அந்த டிராபிக் வார்டன்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் எடுக்கிறாங்க, அது மாதிரி ஒரு அமைப்பா, அதை பத்தி என்ன விரிவா சொல்லுங்களேன்.
காவலர் நண்பர்களுக்கு எழுத்து தேர்வு இதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க மேடம். அவங்களோட குற்ற வழக்கு சம்பந்தப்பட்ட நபராக முதல்ல இருக்க வேண்டும். அந்த வழக்கு இல்லாமல் இருந்தால்தான் இதுல வந்து நண்பனாக நம்ம இணைய முடியும். மற்றபடி இதுல வந்து குற்ற வழக்கில் ஈடுபட்டவர்கள் வந்து இதுல இணைந்து பணியாற்ற முடியாது.
இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் என்ன, அதை பத்தி சொல்லுங்களேன். இப்ப வந்து எல்லா பவருமே நீங்க கையில எடுத்துக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் நீங்க செயலாற்ற முடியும். எப்பெல்லாம் நீங்க போகலாம், எந்த மாதிரி இடங்களுக்கு போகலாம், அதை பத்தி சொல்லுங்களேன்.
இப்ப காவலர் நண்பர்கள் நாங்க தனியாக போய் எதுவுமே செயல் முடியாது. காவலர்களோட இணைந்துதான் நாங்க முதலே செயல்பட வேண்டும். தனியாக போய் எங்க காடை வைத்து வந்து எதுலையுமே நாங்க செயல்பட முடியாது. மற்றபடி எங்கள் ஊர் அருகாமையில் புதிதாக யாராவது வந்தாலும் அவர்களை பற்றி தகவல் சேகரித்து சம்பந்தப்பட்ட காவலர்களுக்கு நாங்க தெரிவிக்கலாம், இந்த மாதிரி புதிதாக இங்க வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வேற ஏதாவது அசம்பாவிதம் ஏதாவது நம்ம நடக்காததுக்கு முன்னே ஏதாவது நம்ம சம்பவம் அவங்களுக்கு தகவலை தெரிவிக்கலாம். அசம்பாவிதம் ஏதாவது நடந்தால் முதலில் வந்து நம்ம அங்க பக்கத்து அருகாமையில் இருந்தால் நம்மளை அதுக்கு பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். அதுக்கு நம்ம வந்து தகவல் தரணுங்க மேடம். நீங்க காவலின் நண்பர்கள் வயது கேட்டிருக்க, இதற்கு வந்து குறிப்பிட்ட வயது என்று ஒரு 20-45 வயதுக்குள்.
உங்களுக்கு பயிற்சி எதுவும் கொடுத்தாங்களா? நீங்க அவங்களோட போகும்போது சிவிலியன் ட்ரெஸ்ல போவீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு யூனிஃபார்ம் எதுவும் உண்டு, அதை பத்தி என்ன சொல்லுங்களேன்.
இப்ப தற்சமயம் வந்து பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்க்கு வந்து ஒரு பனியன் ஒன்று கொடுத்திருக்கிறவங்க மேடம். அந்த பனியன் போட்டுக்கணும், காவலோட நம்ம இணைந்து பணியாற்றலாம். அது கலர் வந்து பிரவுன் கலர் வரும் மேடம். லேடிஸ்க்கு சேம் அதே தான். மகளிருக்கும் வந்து அந்த டிஷர்ட் கொடுத்துருக்காங்க மேடம், அதை அணிந்து கொண்டு அவங்கள் காவலர்களோட பணிபுரியலாம். பயிற்சி வந்து இது வருடத்துக்கு ஒரு முறை சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்திலிருந்து இதுக்கு பயிற்சி வந்து தராங்க மேடம். அதில் இது வந்து கண்டிப்பாக வாரத்தில் 3 நாள் நடக்கும். வருடத்துக்கு ஒரு முறை வருடம் சென்னை போக வேண்டியதில்லை. சென்னை தலைமை அலுவலகத்தில் வந்து கோவை மாவட்டத்திலேயே வந்து எங்களுக்கு பயிற்சி அளிப்பார்கள். நாங்கள் காவலர்களோடு இணைந்து இன்னும் காவலர்கள் வந்து எப்படி சிறப்பாக பணியாற்றவோ இது போன்ற பயிற்சிகள் எங்களுக்கு அளிப்பார்கள். அதில் நாங்கள் பங்கேற்று இன்னும் நாங்கள் சிறப்பாக எங்களை பணியாற்றுவதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொண்டு வருகிறோம்.
அப்புறம் இன்னொரு விரும்பத்தகாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ் பக்கத்துல போதைப் பொருள் விற்கிறது. இப்ப டவுன்குள்ளன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 கிலோமீட்டர் தூர இடைவெளியில ஒரு ஸ்கூல் இருக்குது. நம்ம கண் கூட பாக்குறோம், அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. காவல்துறை நண்பர்கள் அப்படிங்கிற முறையில உங்களுடைய பணி அங்க என்ன?
காவல்துறை நண்பர்கள் என்ற முறையில் பள்ளி அருகாமையில் உள்ள பெட்டிக்கடை மளிகை கடைகளில் பான்பிராக் இந்த போதைப் பொருட்கள் உள்ள பொருட்களை விற்கக்கூடாது என்று அரசு தடை விதித்துள்ளது. ஆனால் ஒரு சில கடைகளில் விதிகளை மீறி விற்றுக் கொண்டு வருகிறார்கள். அந்த மாதிரி விற்கும் கடைக்கார உரிமையாளர்களிருந்து காவல்துறை நண்பர்கள் எந்தெந்த கடையில் விற்கிறார்கள் என்கிற தகவல்களை சம்பந்தப்பட்ட காவல்துறை ஆய்வாளர்களிடம் நம்ம தகவல் சொன்னால் அதுக்கு தகுந்த உரிய நடவடிக்கை காவல்துறை மூலம் எடுப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதாவது நீங்க வந்து அந்த லோக்கல் ஏரியால உள்ள ரெசிடென்ட் அப்படிங்கறதுனால உங்களுக்கு இன்னும் நல்ல கூடுதல் தகவல்கள் தெரிய வாய்ப்பு இருக்குது இல்லீங்களா? நல்லா சொன்னீங்க ராஜகோபால். அடுத்தது வந்து காவல்துறை நண்பர்கள் அப்படிங்கிற முறையில நீங்க செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை அப்படின்னு உங்களுக்கு ஒரு வரைமுறை இருக்கும் இல்லீங்களா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
காவல்துறை நண்பர்கள் என்ற முறையில் தற்பொழுது சமீபத்து பார்க்கும்போது பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு அச்ச உணர்வு இன்று வரை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்கிற இயக்கம் வந்ததிலிருந்து பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் வந்து தங்களுடைய குறைகளை எடுத்துச் சொல்வதற்கு பொதுமக்கள் எந்தவித பயம் இல்லாமல் காவல்துறை நண்பர்கள் மூலம் காவல் நிலையத்துக்கு சென்று தங்கள் புகார்களை தெரிவிப்பதற்கு பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் பெரும் உதவியாக இருந்து வருகிறார்கள். இது காவல்துறை நண்பர்கள் பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் செய்யக்கூடியவே செய்யக்கூடாது என்று ஒரு சில காரணங்கள் உள்ளது. காரணங்கள் இதில் வந்து தங்களை பொதுமக்களும் காவல்துறைகளும் சந்திப்பதற்கு பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் காவல்துறை ஒரு பாலமாக செயல்பட வேண்டும். நாங்களும் வந்து பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஒரு பாலமாக இதுவரை செயல்பட்டுக் கொண்டு வருகிறோம். மேலும் வந்து காவல்துறையினர் குறிப்பிட்ட குற்றங்களை கண்டுபிடிக்கும் பொழுது பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அது தொடர்பான உளவு தகவல்களை சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு உதவ முன்வர வேண்டும். பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்கிற முறையில் இந்த இயக்கத்தில் ஒரு நண்பர் இணைந்தால் அவர்கள் செய்யக்கூடாது என்று ஒரு சில காரணங்கள் உள்ளன. காவல்துறை நண்பர்கள் என்ற அந்த அடையாள அட்டையை வைத்துக் கொண்டு மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. முதலில் நாம் வந்து சட்டத்துக்கு ஒழுங்காகவும் செயல்பட வேண்டும்.
அதாவது இன்னுமே பாத்தீங்கன்னா ஒரு தேவையற்ற ஒரு அச்சம் மக்களிடையே இருக்குது. காவல்துறை போய் பேசுறதுக்கு அவங்கள சந்திக்கிறதுக்கு ஒரு தயக்கம் காட்டிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் போக்குறதுக்கு தான் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஒரு நல்லுறவு அதாவது ஒரு நல்ல பாலம், பொதுமக்களுக்கும் போலீஸ்க்கும் ஒரு பாலமா நீங்க செயல்பட்டு வர்றீங்கன்னு சொன்னீங்க. அதனாலதான் இப்ப உள்ள போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ரிசப்ஷன் வச்சு ஒரு நல்ல ஒரு ஒரு ரிசப்டிவ் அட்மாஸ்பியர், ஒரு கன்ஜீனியல் அட்மாஸ்பியர் வந்து ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் வந்து உருவாக்கிக்கிட்டு வர்றாங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்ப அடுத்த கேள்வியை பார்க்கலாம். எந்த மாதிரியான இடங்கள்ல, எந்த மாதிரியான சூழல்ல உங்களுடைய உதவி காவலர்களுக்கு மிகவும் தேவைப்படுறதாக இருக்குது?
ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுங்க உதவி வந்து ஒரு விபத்து ஏற்பட்டாலோ அந்த மாதிரி இடத்தில் வந்து முதலில் வந்து அவங்களுக்கு முதலுதவி செய்வதற்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுங்க உதவி வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. இப்போ வந்து ஒரு ரோட்ல வந்து சாலை விபத்தில் யாராக இருந்தால் அவங்கவுங்க வேலைப்பாடு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவங்கவுங்க போயிட்டே இருக்காங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுங்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்கு. ஃபர்ஸ்ட் சம்பந்தப்பட்ட நபரின் முகவரிகள் மற்றும் சேகரித்துக் கொண்டு அந்த சம்பந்தப்பட்ட 100 போன் செய்வது இல்லாவிட்டால் சம்பந்தப்பட்ட குற்ற புலனாய்வுத்துறை போக்குவரத்து துறைக்கு நம்ம தகவல் தெரிவிக்கலாம்.
இப்ப ஒவ்வொரு ஏரியால இருந்தும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருப்பாங்க இல்லீங்களா? இப்ப அந்த ஏரியால ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா உங்கள்ட்ட வந்து முதல்ல அவங்க தகவலை சேகரிச்சுக்குவாங்களா? அங்க வந்து உங்களுடைய பணி என்ன?
எங்க ஏரியாவில் வந்து தகவல் எங்களுக்கு தெரிந்தால் கண்டிப்பா நாங்களே வாலண்டியர் முன்னால வந்து அவங்களுக்கு வந்து தகவல் நாங்க தெரிவிச்சிருவோம். தெரியாத பட்சத்துல வந்து நாங்க எந்த வித தகவலும் நாங்க தர முடியாது, சேகரித்து தான் நாங்க சொல்ல முடியும்.
இந்த இரவு நேர ரோந்து பணி இருக்கு, அதுல எல்லாம் நீங்க உங்களை ஈடுபடுத்திக்கிறீங்களா?
இதுவரை கண்டிப்பா என்னுடைய இரவு நேர ரோந்து பணி இதுவரை காலோர்ல இருந்து நிறைய இடங்களில் நான் பணியாற்றி இருக்கிறேன். நான் என்னுடைய உடன் பணியாற்றும் நண்பர்களும் என்னுடன் பணியாற்றி இருக்கிறேன்.
இரவு ரோந்து பணியில ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல மகளிரா இருக்கிறாங்களா?
மகளிர் ஒரு சில இதுல வந்து இருக்காங்க மேடம். அவங்க வந்து 12-2 வரைக்கும் இருக்க மாட்டாங்க. இந்த விழாக்கால சமயத்தில், பண்டிகை கால சமயத்துல வந்து அவங்களுக்கு வந்து உதவியாக இருப்பாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸோட மற்ற செயல்பாடுகள் பத்தி சொல்லுங்களேன்.
ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இந்த போலீஸ் திட்டத்தை இணைவர்கள் பொதுநலம் முதலில் கலந்திருக்க வேண்டும். இந்த இதில் பணிபுரிபவர்கள் மினிமம் 10 பணிபுரிந்தால்தான் இதுல வந்து அடையாள அட்டை வழங்கி கொண்டு வருகிறாங்க. அந்த அடையாள அட்டையை வைத்துக் கொண்டு நம்ம மிஸ்யூஸ் பண்ணாமல் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் காவலர்களோடு இணைந்து பணியாற்றினால் நம்மளுடைய உதவி வந்து காவல்துறைக்கு பெரு உதவியாக இருக்கும்.
நீங்க பேசும்போது தொடக்கத்திலேயே சொன்னீங்க உடல் தானம், அதுக்கு நீங்க வந்து உங்களை என்ரோல் பண்ணிருக்கிறேன்னு சொன்னீங்க. அடுத்து கருணை உள்ளம் அப்படிங்கிற ஒரு பொதுநல சங்கத்துல துணைத் தலைவரா இருக்கிறீங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல ஒரு உறுப்பினரா இருக்கிறீங்க. இது தவிர வேற எதுலாம் இருக்கிறீங்க? வேற உங்களுடைய செயல்பாடுகள் பத்தி சொல்லுங்க.
வேற செயல்பாடுகள், இப்போ ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை, மாநகராட்சி ஒரு பிரச்சனை இருந்தால் ஒரு சாலை வசதி ஏற்படுத்தி தரவில்லை என்றால் அது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட கோவை மாநகராட்சி ஆணையாளர்களுக்கு நாங்கள் புகார் தருவதற்கு எனது சார்பாக புகார் தெரிவிக்கப்படும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும்.
என்ன நண்பர்களை கேட்டீங்களா, நம்ம ராஜகோபால் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் விரிவாக்கத்துறையில அலுவலக உதவியாளராக கடந்த 13 வருடங்களாக இன்னும் பணியில் இருந்து கொண்டிருக்கிறார். இதை தவிர நம்ம பக்கத்தில் உள்ள ஏரியா சீரநாயக்கன் பாளையத்தில் நிறைய பொதுநல சேவைகள் அவர் செய்துட்டு இருக்கிறாரு. இது மாதிரி உங்கள நிறைய ராஜகோபால் இருக்கலாம், நமக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க கண்டிப்பா முன் வரணும், இந்த மாதிரி நம்மளுடைய வானொலியில நீங்க பங்கெடுத்துக்கணும். நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறத உலகத்துக்கு வந்து நீங்க தெரியப்படுத்தணும். முதல்ல உங்க பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க, நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத உங்க பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைஞ்சு எல்லா இடமும் வந்து போய் சேரும். கண்டிப்பா நீங்க எங்களை வந்து எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம போன் நம்பர் 2431055. இன்னும் என்னென்ன பேரு என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கறத எங்களுக்கு போன் மூலமா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப இவ்வளவு நேரமா தம்முடைய கருத்துக்களை நம்ம கிட்ட பதிவு செய்த ராஜகோபால் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ராஜகோபால்.
தேங்க்ஸ் மேடம்.
நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் கடிதம் எழுத வேண்டிய முகவரி விரிவாக்க கல்வி இயக்குனர், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 2431055.